إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه فالله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وربطنا على قلوبهم إذ قاموا فقالوا ربنا رب السماوات والأرض لن ندعو من دونه إلها لقد قلنا إذا شططا صدق الله العظيم عن ابن عباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم لا تزول قدم ابن آدم يوم القيامة حتى يسأل عن خمس عن عمره فيما أفناه وعن شبابه فيما أبلاه وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وماذا عمل فيما علم رواه الترمذي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் சர்வலோக இரட்சகனுமாகிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், பின்பற்றியவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களாகிய மூமீன்கள், முஸ்லீம்கள், அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதா. சிறப்பான இந்நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹுனுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹுனுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுமாறு, எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அவைகளை எடுத்து நடக்குமாறு, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ, விலக்கி வைத்திருக்கிறானோ, அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹுனுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நமது வாழ்விலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல கட்டங்களை அமைத்து வைத்திருக்கிறான். நாம் பிறந்ததிலிருந்து பருவ வயதை அடையும் வரைக்கும் ஒரு கட்டம், அதை சிறுமை காலம், சின்ன வயது என்று அழைப்பார்கள். அதேபோன்று அதற்கு பிறகு பருவ காலத்திலிருந்து சகோதரர்களை நமது வாலிப பருவம், வாலிப வயது, வாலிப கட்டம் அல்லாஹு தஆலா அதை நமக்கு ஒரு பெரிய ஒரு நியமத்தாக மனித வாழ்விலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அதற்கு பிறகு வயோதிபத்தை நாம் எல்லோரும் அடைந்து விடுகிறோம். நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த கட்டங்களை நாம் ஒவ்வொருவர்களும் அடைந்து கொள்ளத்தான் போகிறோம் சகோதரர்களே. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாலிபத்தினுடைய அந்த கட்டம், வாலிப வயது, அந்த பருவம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்நாளிலே மிகப்பெரிய பெருமை அவனது அருட்கொடைகளில் ஒன்றாக, நியமத்துகளில் ஒன்றாக இருக்கிறது சகோதரர்களே. எனவே வாலிபத்தை பெற்ற நாம் அதை கழித்தவர்களாக, செலவிட்டவர்களாக இருந்தாலும், அல்லது வாலிபர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம் சிந்திக்க வேண்டும், நாம் இந்த நமது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த பெருமதியான ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறோம், இதை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தான் நமக்கு வாழ்வளிக்க கூடியவனாக இருக்கிறான். அவன்தான் எங்களுக்கு வாலிபத்தை உருவாக்குகிறான், வாலிபத்திலே வாழுகின்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான், வயோதிபத்தை ஏற்படுத்துகிறான். எனவே வாலிப வயதில் அந்த வாலிபத்தின் தெம்பினால் இருமாப்பினால் எனக்கு சக்தி இருக்கிறது, நாம் வாலிபன் எதையும் செய்யலாம் என்று நினைத்து அல்லாஹுவை மறந்து ஷரியத்தினுடைய கடமைகளை புறக்கணித்து தன்னுடைய அந்த வாலிபத்தின் தெம்பினால் இஸ்லாத்தை மறந்து வாழுவது, அல்லாஹ்வுடைய கடமைகளை புறக்கணித்து பெருமையோடு இஸ்லாத்தை புறக்கணித்து வாழுவது, அந்த நிஅமத்தை தந்த அல்லாஹுக்கு நன்றி கட்ட முறையிலே நடந்து கொள்ளுகிற ஒரு முறையாக அது இருக்கிறது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு வழங்கப்படுத்துகிறது. அன்பு சகோதரர்களே, சூரா யாசினிலே நாம் ஓதுகிறோம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க் அஃலா யஅகிலூன். மனிதன் பெருமையோடு அவன் தன்னுடைய வாழ்வை அல்லாஹுவை மறந்து கழித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லை. அல்லாஹுக்கு முன்னால் ஒரு நாள் நாங்கள் கொண்டு போய் நிறுத்தப்படுவோம் என்பதை மறந்து வாழுகிறானா? அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யாருக்கு நாம் எவருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் மமன் அம்மிரு, நாங்கள் யாருக்கெல்லாம் வாழ்வளிக்கிறோமோ அந்த வாழ்வை நுணக்கி சுகு, நாங்கள் அதை தலைகளாக பிறட்டுவோம். வாலிபத்துக்கு பின்னால் வயோதிபத்தை, சக்திக்கு பின்னால் பலத்துக்கு பின்னால் பலஹீனத்தை யார் உண்டு பண்ணுவது? அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களுடைய வாலிபத்துக்கு பின்னால் நாங்கள் வயோதிபத்தை ஏற்படுத்துவோம், சக்திக்கு பின்னால் பலத்துக்கு பின்னால் உங்களுக்கு பலவீனத்தை நாங்கள் உண்டுபடுத்துவோம். எனவே அஃலாயாத்திரும், வாலிப வயதிலே பெருமை அடித்து அல்லாஹையும் மறந்து எதையும் செய்யலாம், யார் இருக்கிறார் என்னிடத்திலே கேட்பதற்கு என்று அல்லாஹையும் மறந்து வாழுகிறவர்கள், அல்லாஹு தஆலா இதை ஞாபகப்படுத்தி சொல்லுகிறான், அஃலாயாத்திரும், இவர்கள் உணரக்கூடாதா, இவர்கள் விளங்கக்கூடாதா என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். எனவே அன்பு சகோதரர்களே, வாலிபம் அது எங்களுக்கு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அதை நல்ல முறையில், அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் யாரெல்லாம் செலவிடுகிறார்களோ கழிக்கிறார்களோ உண்மையிலே அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், அவர்கள் பாக்கியசாலிகள். ஏனென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த ஒவ்வொரு அருட்கொடைகளுக்கும் ஒவ்வொரு நிஅமத்துகளுக்கும் நாளைய கியாமத்துடைய நாளையிலே எங்களிடத்திலே விசாரணையை தொடுக்கிறான். ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. குர்ஆனிலே சூரத்து தக்காசுருலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறார், ثُمَّ لَتُسْأَلُنَّ, நிச்சயமாக உங்களிடத்திலே கேட்கப்படும், உங்களிடத்திலே வினவப்படும், அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிக்க இருக்கிறான் உங்களுக்கு தந்த அத்தனை சுகங்களை பற்றியும் அருள்களை பற்றியும். அதிலே விசேஷமாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே, ஐந்து விடயங்களை பற்றி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். லா தஸூலு கதமா இப்னி ஆதம், நாளைய கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷர் மைதானத்தில் மனிதன் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில், லா தஸூலு கதமா இப்னி ஆதம் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல் அன் ஹம்ஸின், ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில் மனிதனுடைய காலை அசைக்க முடியாது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, அந்த ஐந்து கேள்விகளிலே அது என்ன ஐந்து கேள்விகள்? முதலாவது அன் உம்ரிஹி ஃபீமா அஃனா, வாழ்நாளை பற்றிய கேள்வி. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் ஒவ்வொருவர்களுடைய வாழ்நாளையும் நிச்சயமாக விசாரிக்க போகிறார். 60 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால் அல்லது 80 100 இந்த உலகத்தில் வருடங்கள் வாழ்ந்திருந்தால் அந்த வாழ்க்கைக்கு கணக்கு சொல்ல வேண்டும் சகோதரிகளே. உலகத்திலே ஒரு போலீஸ் அதிகாரிக்கு முன்னால் பேசுவதற்கு தயங்குகிறோம், ஒரு ஜட்ஜ் ஒரு நீதிபதிக்கு முன்னால் பேச தயங்குகிறோம். அல்லாஹுக்கு முன்னால் சகோதரர்களே, நாம் நமது வாழ்நாளை எப்படி கழித்தோம் என்று நாங்கள் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். வாழ்நாளை பற்றி கேட்கிற அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வ அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, வாழ்நாள் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்குள்ளே வாலிபம் அடங்குகிறது. ஆனாலும் அலாதியாக விசேஷமாக வாழ்நாளை பற்றி கேட்டாலும் அங்கே வாலிபத்தை பற்றி விசாரிக்கப்படும் என்பதை இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. அடுத்ததாக பணத்தை பற்றி, பணத்தை திரட்டுகிறோம், சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், நாம் எல்லாம் உழைப்பாளிகளாக இருக்கிறோம். நாம் எந்த வழியில் சம்பாதிக்கிறோம், எந்த வழியில் பொருளீட்டுகிறோம் சகோதரர்களே, எந்த வழியிலே செலவழிக்கிறோம் என்பதை பற்றியும் நாங்கள் பதில் சொல்லுவதோடு அடுத்த முதலாவதாக அறிவு சம்பந்தமான கேள்வி. உன்னுடைய நீ பெற்ற அறிவை, உனக்கு தந்த கல்வியை, அது நீ எந்த முறையிலே நீ அதை செலவழித்தாய், இந்த கேள்விகளிலே சகோதரர்களே வாலிபம் பற்றி நாளைய கியாமத்துடைய நாளையிலே நம்மிடத்திலே விசாரிக்கப்படும் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, வாலிப வதைய வயதை அடைந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவர்களும் இந்த பருவத்தை எவ்வாறு செலவழிக்க வேண்டும்? இஸ்லாத்திலே துறவரம் கிடையாது, இஸ்லாத்திலே எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. யுரீதுல்லாஹ் ஹுபிக்குமுல் யுஸ்ர், எந்த வாலிபனுக்கும் சொல்ல முடியாது நாங்கள் இந்த வாலிப வயதிலே ஷரியத்துக்கு மாற்றமானவைகளை செய்வதில் குற்றம் இல்லை என்று. ஏனென்றால் இஸ்லாம் ஹலாலான விடயங்களை தாராளமாக எங்களுக்கு தந்திருக்கிறது. சுகம் கொண்டாடுவதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு இஸ்லாம் அங்கே ஹலாலான வழிகளில் எந்தொன்றையும் தடை செய்யவில்லை சகோதரர்களே. இஸ்லாம் ஹலாலான விளையாட்டுகளை தடை செய்யவில்லை, இஸ்லாம் ஹலாலான சுற்றுலாக்களை தடை செய்யவில்லை, இஸ்லாம் ஹலாலான இன்பமான சாப்பாடுகளை தடை செய்யவில்லை. அப்படி இருக்க வாலிப தெம்பினால் வாலிப வயது பொடியந்தானே, அதனால கொஞ்சம் மது அருந்திட்டா என்ன, பொடியந்தானே வாலிப வயதுதானே, கொஞ்சம் சினிமா பாணியிலே நடித்தால், இசைகளை கேட்டால் என்ன, கொஞ்சம் சரியத்துக்கு மாற்றமான காரியங்களை செய்தால் தான் என்ன என்று, வாலிப வயதுதானே பொடியந்தானே என்று சரியாவுக்கு மாற்றமான விடயங்களை எந்த வாலிபர்கள் தனது வாலிபத்தில் செய்து வாலிபத்தை கழிக்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹிடத்திலே இந்த பெருமதியான நியமத்துக்கு, இந்த பெருமதியான அருட்கொடைக்கு அல்லாஹிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் சகோதரர்களே. அதனால் தான் வாலிப வயதில் கல்லை போட்டாலும் கரைகிற வயது என்பார். இந்த வயதிலே அல்லாஹை பயப்படுகிறார்கள், ஈமானோடு அச்சத்தோடு இறையச்சத்தோடு இஸ்லாமிய வரையறைகளை மீறாது எந்த வாலிபர்களும் யுவதிகளும் இந்த உலகத்தில் அல்லாஹை பயந்து இஸ்லாமிய அந்த வரையறைக்குள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்து, அவர்களுக்கு அல்லாஹிடத்தில் இருக்கிற மதிப்பு, அதனைத்தான் நான் சொன்னேன். உண்மையிலே அத்தகைய வாலிபர்கள், ஈமானிய உணர்வுள்ள வாலிபர்கள், ஈமானோடு இஸ்லாத்தோடு ஒன்றிணைந்து இந்த உலகத்திலே வாழுகிற வாலிபர்கள் யுவதிகள், அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சஹீஹான ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், சபஅத்துன் யுலில்லுஹும் அல்லாஹு யௌமல்லா லில்லு இல்லா லில்லு, நாளைய கியாமத்துடைய நாள் மஹ்ஷர் மைதானம், மனிதன் அங்கே அல்லோல கல்லோலப்படுகிற அந்த பயங்கரமான, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அந்த பயங்கரமான மஹ்ஷர் மைதானத்திலே ஏழு கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான், ஏழு கூட்டத்தாரை அல்லாஹ் கௌரவப்படுத்துகிறான், அவர்களுக்கு அந்தஸ்தையும் உயர்வையும் கொடுக்கிறான் என்று அவருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதில் ஒரு கூட்டம் யார், வஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ், இஸ்லாமிய வழியில் ஈமானிய உணர்வோடு அல்லாஹுவை பயந்து தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் இத்தகைய அந்தஸ்தை கொடுக்கிறான் என்றால், அன்பு சகோதரர்களே, துறவரம் இல்லாத கஷ்டம் இல்லாத இன்பமான வாழ்வுக்கு வழிகாட்டிய அழகான மார்க்கத்தை சுமந்த நாம் பொடியந்தானே வாலிப வயதுதானே என்று சொல்லி மது அருந்தினால், விபச்சாரத்திலே ஈடுபட்டால், இஸ்லாம் தடை செய்த இசைகளிலும் கேலி கூத்துக்களிலும் ஈடுபட்டால், ஹராத்தை பற்றி பயம் இல்லாமல் ஹராமான விடயங்களிலே அதாவது சர்வசாதாரணமாக ஈடுபட்டால், இந்த வாலிபர்கள் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே என்ன பதில் சொல்ல போகிறார்? குர்ஆனும் ஹதீஸும் வாலிபர்களுடைய சம்பவத்தை அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. நாம் எல்லாம் குர்ஆனை ஓதுகிறோம், சூரத்துல் கஹஃபை ஓதி பாருங்கள். சூரத்துல் கஹஃப் வெள்ளிக்கிழமை நாள் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. சூரத்துல் கஹஃப் குர்ஆனிலே வெள்ளிக்கிழமை நாளிலே யாரெல்லாம் அதை ஓதுகிறார்களோ படிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பிரகாசம் அவருடைய காலுக்கு கீழால் இருந்து வெளியேறி அல்லாஹிடத்திலே அது போய் சேருகிறது. கியாமத்துடைய நாளையிலே அவருக்கு அது ஒளி கொடுக்கும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அந்த சூரா கஹ்ஃப் அவ்வளவு கண்ணியம் பெறுவதற்கு காரணம் என்ன? அங்கே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விருந்தாக, நமக்கு படிப்பினையாக சில வாலிபர்களின் சம்பவத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். அந்த வாலிபர்கள் சிர்க்குக்காக அழைக்கப்பட்ட நேரத்தில் தன்னுடைய ஈமானை பறிகொடுக்காமல் ஒரு பெரிய வல்லரசுக்கு முன்னால், மிகப்பெரிய ஒரு அரசனுக்கு முன்னால் நீங்கள் என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், என்னை வணங்காவிட்டால், என்னை அதாவது என்னை தெய்வமாக கடவுளாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களை கொல்லுவேன், கொலை செய்வேன் என்று பயமுறுத்திய நேரத்தில் அந்த வாலிபர்கள் அவர்கள் எப்படி அவர்களுடைய ஈமானிய உணர்வை அந்த அரசனுக்கு முன்னால், கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு முன்னால், நிச்சயமாக நாங்கள் கொலை செய்யப்படுவோம் என்பது அவர்களுக்கு தெரியும், அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு முன்னால் தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்துகிறார்கள், தௌஹீதை வெளிப்படுத்துகிறார்கள், நாங்கள் ஈமானை விட மாட்டோம். அல்லாஹ் அந்த சம்பவத்தை எங்களுக்கு விருந்தாக படிப்பினையாக சொல்லுகிறான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நஹ்னு நக்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக், நபியே உங்களுக்கு நாங்கள் இந்த குர்ஆனின் மூலம் உண்மையான சம்பவங்களை சொல்லுகிறோம், ஆதாரபூர்வமான சம்பவங்களை சொல்லுகிறோம், யாரோ சொன்ன சம்பவம் அல்ல, கட்டுக்கதைகள் அல்ல, இந்த வரலாற்றிலே உலகத்திலே நடந்த உண்மை சம்பவங்களை நீங்கள் அல்லாஹ்வை வழங்க வேண்டும் என்பதற்காக, உண்மையான இந்த தூதை வழங்க வேண்டும் என்பதற்காக, ஈமானிய உணர்வு உங்களுடைய உள்ளத்திலும் வாழ்விலே வர வேண்டும் என்பதற்காக நடந்த உண்மை சம்பவங்களை நாங்கள் சொல்லுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நக்ஸு அலைக பில் ஹக், உண்மையான சம்பவங்களை நபியே உனக்கு நாம் சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு, இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பிரப்பிஹிம், உமக்கு நாம் சித்தியா, சில யங் ஏஜ் வாலிபர்கள் அல்லாஹ் சொல்லுகிறார், ஃபித்யா என்றால் வாலிபர், வாலிபர்கள், சில வாலிபர்களுடைய சம்பவத்தை நபியே உமக்கு நாம் சொல்லுகிறோம். வஜித்னாஹும் ஹுதா, அவர்கள் அரசனுக்கு முன்னால் தான் கொலை செய்யப்படுவது திண்ணமாக உறுதியாக தெரியும், அந்த அரசன் தன்னை வணங்கும்படி அழைக்கிறான், அல்லாஹ் குஃப்ரின் பக்கம் ஷிர்கின் பக்கம் அழைக்கிறான். எனவே வஜித்னாஹும் ஹுதா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்துக்கு பிறகு நடந்த அந்த சம்பவம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஈமானை, இஸ்லாத்தை, ஷரியாவை கற்றுக்கொண்ட அவர்கள் அந்த ஷிர்குடைய காலத்திலே, குஃபர் அந்த நாட்டில் தலை விரித்தாடுகிற அந்த காலத்திலே, அந்த கொடுங்கோல் அரசனுக்கு முன்னால் அவர்கள் உறுதியாக நின்றதால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு நாங்கள் நேர்வழியை அதிகப்படுத்தினோம். அந்த வாலிபர்கள், அந்த வாலிபர்களுடைய உள்ளத்திலே உறுதியை ஏற்படுத்தினோம், கொலைக்கு அஞ்சாதவர்களாக, இந்த உலகத்திலே அவர்கள் ஷஹாதத்தை, வீர மரணத்தை விரும்புகிறவர்களாக, அவர்களுடைய உள்ளத்திலே நாங்கள் உறுதிப்பாட்டை ஏற்படுத்தினோம் என்று சொல்லிவிட்டு, அந்த வாலிபர்கள் உறுதியாக இருந்த நிலையை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தருகிறார். அரசன் அவர்களை அழைத்து, ரோம் நாட்டை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு ரோம் நாட்டை ஆட்சி செய்த தக்யானூஸ் என்று சொல்லுகிற ஒரு கொடுங்கோல் அரசன், அவன் குஃப்ரின் பக்கம் ஷிர்கின் பக்கம் நாட்டு மக்களை அழைத்துக் கொண்டிருந்தான், அல்லாஹ் என்று நம்ப முடியாது, என்னை வணங்குங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் ஈமானை கற்றுக்கொண்ட இந்த வாலிபர்கள் அரசனிடத்திலே அகப்பட்டுக் கொண்டார்கள். அரசன் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுகிறான், நீங்கள் நல்ல வாலிபர்கள், அழகான வாலிபர்கள், உங்களை பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறது, எனவே இந்த வாலிப வயதை வீணாக்கிக் கொள்ளாதீர்கள், நான் உங்களை கொலை செய்வேன், நீங்கள் என்னை ரப்பாக, என்னை இறைவனாக, என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் அந்த வாலிபர்கள் சொன்ன பதிலை குர்ஆனில் சொல்லுகிறான். ரப்புனா ஃபகாலு, அந்த வாலிபர்கள் அரசனுக்கு முன்னால் சொன்னார்கள், ஃபகாலு ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்ல, அரசரே, அரசே, நீ எங்களுடைய கடவுள் அல்ல, நீ எங்களுடைய இறைவன் அல்ல, எங்களுடைய இறைவன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன், ரப்பு சமாவாத்தி வல்லார், வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகிற அந்த அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவனாக இருக்கிறான், லன்னதுவ மின் தூனிஹி இலாஹன், அவனை அன்றி யாரை நாங்கள் வணங்க மாட்டோம், அவனை அன்றி யாரையும் நாங்கள் பிரார்த்தனை நாங்கள் அழைக்க மாட்டோம், அந்த அல்லாஹ்வை நாங்கள் வணங்குகிறோம், அப்படி இல்லை என்றால் நாங்கள் அவனுக்கு அநியாயம் செய்தவர்களாக மாறிவிடுவோம் என்று அவர்கள் உறுதியாக சொன்ன பொழுது, அன்பு சகோதரர்களே, அந்த வாலிபர்களை கொலை செய்வதற்காக அரசன் முயற்சி எடுத்த நேரத்தில் அல்லாஹ் அந்த வாலிபர்களை பாதுகாத்த வரலாறை குர்ஆனில் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். அரசனும் அரசனுடைய படைகளும் அவர்களை திரட்டி ஓடுகிற நேரத்தில் இரவோடு இரவாக ஓடுகிறார்கள், காலை நேரமாகிறது, வெளிச்சம் வெளியாகிறது, ஒரு மலை குகை தெரிகிறது, அவர்கள் அந்த மலை குகைக்குள்ளே போய் ஒளித்துக் கொள்ளுகிறார்கள், மறைந்து கொள்ளுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, குகைக்குள்ளே பாதுகாப்பு தேடி நுழைந்த வாலிபர்களை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான்? அரநாள் ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் இரு நாள் அல்ல, குர்ஆன் சொல்லுகிறது சலாசுமியத்தின் வத்திசினின், 309 வருடங்கள் அந்த குகைக்குள்ளே, 99 வருடங்கள் அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்து பாதுகாத்தார். அல்லாஹுக்கு முடியாதா? சகோதரர்களே, இந்த நீண்ட காலம் எத்தனை 3 நூற்றாண்டுகள் உறங்குகிறார்கள், தூங்குகிறார்கள். நீண்ட சம்பவம் இது, குர்ஆனுடைய சம்பவம். சூரத்துல் கஹ்வை பரட்டி சகோதரர்களே, தர்ஜுமாவையாவது படித்து பாருங்கள். இந்த ஈமானிய சம்பவத்தை, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட வாலிப சமூகத்தை, அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்த இந்த வாலிபர்களை அல்லாஹ் மலைக்குள்ளே குகைக்குள்ளே தூக்கத்தை கொடுத்து 309 வருஷங்களுக்கு பிறகு அவர்களை உயிர்ப்பித்து எழுப்பாட்டுகிறான். இன்றும் கூட ஜோர்தானுக்கு போனால் அந்த குகையை நாங்கள் பார்க்கலாம் சகோதரர்களே. அது இன்றும் கூட அடையாளமிடப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அதை சொல்லுகிறது. அதை வைத்துத்தான் கஹ்ஃப் என்றே அந்த சூராவுக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. கஹ்ஃப் என்றால் குகை, குகையுடைய சூரா என்று அல்லாஹ் அந்த சம்பவத்தை வைத்து அந்த சூராவுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் சகோதரர்களே, எவ்வளவு அந்த வாலிபர்களை பாதுகாத்த முறையை, தன்னுடைய வாலிபம் இந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான ஒரு பாடத்தை அந்த சம்பவத்திலே நாங்கள் படிக்கிறோம். இது குர்ஆனுடைய சம்பவம். அதே போன்று அங்கே சஹீஹுல் முஸ்லிம்ல இன்னொரு அஞ்சா நெஞ்சகரை பற்றி, ஈமானிய உணர்வுள்ள ஒரு வாலிபரை பற்றி படிக்கிறோம் சகோதரர்களே. அதுவும் ஒரு அரசனுக்கு முன்னால், அந்த அரசன் தன்னை வணங்கும்படி அவன் குஃப்ரின் பக்கம் ஷிர்கின் பக்கம் அவரை அழைத்த நேரத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார். அரசரை பார்த்து கேட்கிறார், நீ எப்படி ரப்பாக இருக்க முடியும், நீ எப்படி இறைவனாக இருக்க முடியும், என்னை படைத்தோருவன் இருக்கிறான், அவரை நான் நம்புகிறேன் என்ற பொழுது இந்த வாலிபர் மூலமாக ஈமானை கற்று இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒருவரை கூட்டி வந்து அழைத்து வந்து அந்த அரசனுக்கு முன்னாலே சகோதரர்களே, அந்த அரசன் அந்த வாலிபனுக்கு முன்னாலே ஈமான் கொண்ட இவர் மூலமாக ஈமானை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஈமானை ஏற்றுக்கொண்ட அந்த நபரை இவருக்கு முன்னாலே கொலை செய்கிறான். சகோதரர்கள், எப்படி கொலை செய்கிறார்? ஒரு வாளை தலையிலே வைத்து அந்த ஈமான்தாரியை இரண்டு பாதியாக பிளக்கிறான். அந்த அவருடைய உடம்பு இரண்டு பக்கங்களிலும் அப்படியே வெட்டப்பட்டு கீழே விழுகிறது. ஆனாலும் அவர் உறுதியாக இருக்கிறார். அந்த கொலையை அரசன் செய்துவிட்டு சொல்லுகிறார், பார்த்தியா, உன் மூலமாக நான் சொல்லுகிற கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பிய ஈமான் கொண்ட இவர் எப்படி உனக்கு முன்னால் கொலை செய்யப்பட்டார்? உனக்கு முன்னால் இரண்டு பாதியாக அவருடைய சடலம் இரண்டு பக்கங்களிலும் வலது இடது அப்படியே பிளப்பட்டு விழுந்து விட்டதே, இதே போன்றுதான் உனக்கும் தண்டனை. எனவே இதை பார்த்து பயந்துகொள் என்று சொன்ன நேரத்தில் அந்த வாலிபர் சொல்லுகிறார், முடியாது, நான் அல்லாஹின் மீது கொண்ட நம்பிக்கையை விட மாட்டேன், அந்த அல்லாஹின் மீது நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது சகோதரர்களே, அரசன் சொல்லுகிறான், அழகான வாலிபன், நீ உன்னுடைய வாலிபத்தை நீ இல்லாமலாக்கிக் கொள்ள பார்க்கிறாய், உனது வாலிபத்தை மாய்த்துக் கொள்ள பார்க்கிறாய், உன்னை உனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய படையினர்களை அழைத்து சகோதரர்களே ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போகும்படி சொல்லுகிறார். ஒரு மலைக்கு கொண்டு போய் இந்த வாலிபனை மலை உச்சியிலிருந்து தள்ளுங்கள் என்று கட்டளையிட்ட பொழுது சகோதரர்களே, அங்கே அரசனுடைய படையினர்கள் இந்த வாலிபரை கொலை செய்வதற்காக மலை உச்சிக்கு கொண்டு போனதோடு இந்த வாலிபர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். அல்லாஹ்வோடு தொடர்புள்ளவர், தன்னுடைய வாலிபத்தை ஈமானிய உணர்வோடு கழித்துக் கொண்டிருக்கிறவர், என்னை நீ பாதுகாப்பாயாக, மலை அசைந்து குலுங்கி அங்கே சென்ற படையினர்கள் எல்லாம் கீழே விழுந்து அவர்கள் நாசமடைகிறார்கள், இந்த வாலிபன் பாதுகாக்கப்படுகிறார். சகோதரர்களே, நீண்ட சம்பவம் இது, சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஒரு சம்பவம். அரசன் ஆச்சரியம் அடைகிறான், இவனை மலைக்கு அழைத்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான், கடலிலே அனுப்பி பார்க்கிறான், அங்கேயும் பாதுகாக்கப்படுகிறான். அரசனிடத்தில் இந்த வாலிபர் சொல்லுகிறார், என்னை கொலை செய்ய வேண்டுமானால் என்னுடைய அம்பை எடுத்து எனது அல்லாவின் பெயரை சொல்ல வேண்டும், உன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று நீ உலக மக்களை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறாயே, எனவே என்னுடைய அல்லாஹின் பெயரை சொல்ல வேண்டும் என்று, அப்படி எனக்கு அம்பு எய்தால்தான் என்னை கொல்ல முடியும் என்று ஒரு விடயத்தை இந்த வாலிபன் சொல்லிக் கொடுக்கிறார். ஏன் சகோதரர்களே, அந்த ஊரிலே இருக்கிற அத்தனை நபர்களும் ஈமான்தாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காக. அன்பு சகோதரர்களே, அதாவது சஹீஹான இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம், தன்னுடைய ஒரு உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய ஈமானிய உணர்வை கண்டு, என்னுடைய அந்த நம்பிக்கையை கண்டு, அரசனை தெய்வமாக ஏற்றிருக்கிற, பிற கடவுள்களை வழங்கிக் கொண்டிருக்கிற, குஃப்ரிலும் சிரிக்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிராமத்து மக்கள், இந்த நாட்டு மக்கள் அனைவர்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முறையை சொல்லி கொடுத்ததோடு, அன்பு சகோதரர்களே, அரசன் அவ்வாறு எல்லா ஊர் மக்களையும் சேர்த்து அங்கே இந்த வாலிபனை பிஸ்மில்லாஹி ரப்பில் உலா, இந்த வாலிபனின் அல்லாஹ், இந்த வாலிபனின் அல்லாஹ்வின் பெயரால் நான் அம்பு எய்கிறேன் என்று அம்பை எய்தவுடன் அந்த வாலிபர் அதே இடத்தில் மரணமாகிறார். ஆனால் இதை பார்த்த அந்த நாட்டு மக்கள், திரளான ஜனங்கள், ஆமன்னா பிரப்பில் உலாம், நாங்கள் அரசனை புறக்கணித்து இந்த வாலிபனின் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்று ஈமான் கொண்டார். இந்த நேரத்தில் அரசனுக்கு எப்படி இருக்கு? எவ்வளவு பெரிய ஒரு ஆணவம் பிடித்த அந்த அரசனுக்கு மிகப்பெரிய கவலை வந்துவிட்டது. ஒருவர் ஒருவரை இழந்தாலும் நாம் இந்த நாட்டு இவ்வளவு பெரிய இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் ஈமான்தாரிகளாக மாறிவிட்டார்களே. எனவே இந்த அரசன் என்ன செய்கிறான்? தன்னுடைய அரசை பயன்படுத்தி, தன்னுடைய சொத்தை செல்வத்தை அரச சக்திகளை பயன்படுத்தி அந்த நாட்டிலே மிகப்பெரிய கிடங்குகளை தோண்டி ஈமான் கொண்ட இந்த வாலிபனின் மௌத்தை பார்த்து இஸ்லாத்தை, ஈமானை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களையும் போட்டு அங்கே நெருப்பிலே பொசுக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதை சூரத்துல் புரூஜிலே சொல்லுகிறார், வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதிம் வமா வஷாஹிதிம் வமஷ்ஹூத் குதில அஸ்ஹாபுல் உஹ்துத். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களை கிடங்குகள் தோண்டி நெருப்பு மூட்டி, அதாவது தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி நோவினை செய்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறதாக என்றால், எவ்வளவு அழகான வாலிபர்களுடைய சம்பவங்களை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் படிக்கிறோம் இல்லை, இதை விளங்குகிறோம் இல்லை. ஆனால் நமது இஸ்லாமிய வாலிபர்கள் இவற்றையெல்லாம் மறந்து எங்கே போய்க் கொண்டிருக்கிறார்கள்? சகோதரர்களே, இன்று வாலிபர்களுடைய யுவதிகளுடைய நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது சகோதரர்களே, அது மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு கட்டமாக இருக்கிறது. இஸ்லாத்தை மறந்து விடுகிறார்கள். எத்தனையோ வாலிபர்களுக்கு தொழுகை என்பது மஸ்ஜிதோடு தொடர்பு என்பது அவர்களுக்கு கசப்பாக இருக்கிறது. இஸ்லாத்தை விளங்குவது பின்பற்றுவது அவர்களுக்கு இழிவாக தெரிகிறது. மாடர்ன், அதாவது சோசியல் நாகரிகம் என்ற பெயரிலே இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கைகளில் உருண்டு பிறண்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, சஹாபாக்கள் என்று யாரை நாங்கள் சொல்லுகிறோமோ அவர்களில் பெரும்பான்மையினர்கள் வாலிபர்கள், முதியவர்கள் அல்ல, வயதாளிகள் அல்ல. அங்கே நாங்கள் அப்துல்லாக்கள் என்று சொல்லப்படுகிற அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி பார்த்தால் எத்தனையோ அப்துல்லா என்ற பெயரிலே இளம் வாலிபர்கள் தன்னுடைய வாலிபத்தை அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சின்ன வயதில், வாலிப வயதில் எப்படி அவர்கள் தன்னுடைய வாலிபத்தை கழித்தார்கள்? ஹஜ்ரத் அலியுடைய வரலாறு நம் எல்லோருக்கும் தெரியும். ஹஜ்ரத் சல்மான், அதாவது ஈரானிலே பிறந்து இஸ்லா, அதாவது பிறந்தவர், அவர் இஸ்லாத்தை அடைந்து கொள்வதற்காக சவுதிக்கு, அதாவது ஹிஜாஜுக்கு வருவதற்கு எத்தனை கஷ்டங்களை அவர் சந்தித்தார் சகோதரர்களே. எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களில் இருந்த வாலிபர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய ஈமானின் காரணமாக, அவர்களுடைய தக்வாவின் காரணமாக, அவர்களுடைய இஸ்லாமிய பற்றின் காரணமாக சொர்க்கம் அவர்களை காதலிக்கிறது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, இன்னல் ஜன்னா லதஸ்தாக்கு இலா சலாசா, திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம், மூன்று வாலிப சஹாபாக்களை நபி அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அவர்களை சொர்க்கம் காதலிக்கிறது. அதாவது அலி, அம்மார், சல்மான், இந்த மூன்று சஹாபாக்களையும் வாலிபர்களையும் சொர்க்கம் ஆசையோடு எதிர்பார்க்கிறது என்றார்கள். ஏன்? அவர்களுடைய இஸ்லாமிய பற்று, அவர்களுடைய வாலிப வயது எதிலே கழிந்தது? அவர்களுடைய தக்வா, அவர்களுடைய இறையச்சம் சகோதரர்களே. ஆனால் இன்றைய வாலிபர்களை காதலிப்பவர்கள் யார்? அவர்களுடைய உள்ளத்திலே சொர்க்கத்துடைய ஆசை இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதா? இன்றைய வாலிபர்களை காதலிப்பது நடிகர்களும் நடிகைகளும் விபச்சாரிகளும் தான் சகோதரர்களே. விபச்சாரிகளுக்கு பின்னால், நடிகைகளுக்கு பின்னால், நடிகர்களுக்கு பின்னால் சகோதரர்களே வாலிபர்கள் தன்னுடைய வாழ்வை அப்படியே வாலிபத்தை அழித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய சமூகத்திலே உள்ள வாலிபர்களும் பெண்களும் நமது இரண்டு கண்களை போன்றவர்கள். எப்பொழுது வாலிபர்கள் இஸ்லாமிய வழி தவறி ஷரியாவை மறந்து அல்லாஹ்வை புறக்கணித்து மனம் போன போக்கில் வாழவும், பெண்களும் இஸ்லாத்தை புறக்கணித்து சகோதரர்களே இஸ்லாத்துக்கு மாற்றமான வழியில் வாழ ஆரம்பிப்பார்களோ, இந்த இரண்டு பிரிவினர்களும் நமது இரண்டு கண்களைப் போல, சமூகத்தின் இரண்டு கண்கள் வாலிபர்கள், அடுத்ததாக பெண்கள், இரண்டு தரப்பினர்களும் வலிதாபரி விட்ட நேரத்தில், வழிகட்டு போய் நேரத்தில் ஜிஹாதக்கும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, அவர்களை திருத்துவதற்காக, நேரான வழியிலே இந்த வாலிபர்களையும் யுவதிகளையும் கொண்டு வருவதற்காக எந்த முயற்சியையும் நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்களுடைய நிலை கைஃப அன்தும் இதா தகா நிசாஉக்கும் வஃபஸக ஸபாபுக்கும் வதரத்தும் ஜிஹாதுக்கும், உங்களுடைய நிலை, உங்களுடைய சமூகத்தின் நிலை என்னவாகும் என்று கேட்டார்கள் சஹாபாக்களிடத்திலே. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்பு சகோதரர்களே, அந்த ஹதீஸின் கடைசியிலே வருகிறது, பெண்களும் கெட்டுவிட்டார்கள், வாலிபர்களும் அங்கே இஸ்லாத்தை மறந்து வாலிபத் தன்பினால் பொடியன் தானே, வாலிபன் தானே என்று மது அருந்துவதும், அங்கே அதற்கு இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடப்பதும், வாலிபத்தை இஸ்லாத்துக்கு மாற்றமான முறையில் பயன்படுத்துவதும் இவ்வாறு கழிப்பார்களே. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபி அவர்கள் சொன்னார்கள், லவ் கத்திரன லஹும் ஃபித்னதன் லயஸீருல் ஹலீமு ஃபீஹா ஹயரான். அவர்கள் இஸ்லாமிய வழியை பெண்களும் மறந்து விட்டார்கள், வாலிபர்களும் மறந்து விட்டார்கள், இவர்களை திருத்துவதற்கான எந்த ஒரு வழியை சமூகத்திலே உள்ள ஆர்வலர்கள், முக்கியஸ்தர்கள், அதாவது உலமாக்கள், அறிஞர்கள் யாருமே முயற்சி செய்யவில்லை என்றால், அதாவது உங்களிலே இருக்கிற புத்திஜீவிகள், அறிஞர்கள் கூட தடமாறுகிற அளவுக்கு நான் பிரச்சனைகளை இந்த சமூகத்திலே ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த ஹதீஸை நாங்கள் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே அன்பு சகோதரர்களே, வாலிபர்களாகிய நாம், வாலிபத்தை, வாலிப கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய வாலிபர்கள், தன்னுடைய வாலிபம் இஸ்லாம் அழகான மார்க்கம், அங்கே துறவரம் கிடையாது, சுகத்துக்கு, இன்பத்துக்கு, சந்தோஷ வாழ்வுக்கு அழகான வழிகளை காட்டி இருக்கிற நேரத்திலே இஸ்லாத்துக்கு புறம்பான காரியங்களில் ஏன் வாலிபர்கள் ஈடுபட வேண்டும், ஏன் யுவதிகள் ஈடுபட வேண்டும்? குறிப்பாக சொல்ல போனால் இன்றைய இலசுகள், இன்றைய வாலிபர்கள், அதிலே அநேகமானவர்கள் பெற்றோரை புறக்கணிக்கிறார்கள், பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கிறார்களே இல்லை, பெற்றோர் சொல்லுவதை கேட்கிறார்களே இல்லை. அன்பு சகோதரர்களே, பெற்றோருடைய பொருத்தத்தை தேடுவது ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு கட்டாயம்! குர்ஆன் சொல்லுகிறது, வக்கதா ரப்புக அல்லா அபுது இல்லா ஐயா, அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான், அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும் என்று, அடுத்ததாக வபில் வாலிதைன் இஹ்சானா, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்ததோடு பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோரோடு நன்முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய திருப்தியை அடைந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரில ரப்பி ஃபீ ரிலல் வாலித், அல்லாஹ்வின் பொருத்தம் யாருடைய பொருத்தத்தில் இருக்கிறது? மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக, அல்லது வேற யாரோ நண்பனை திருப்திப்படுத்துவதற்காக, தந்தையை பகைத்துக் கொண்டால், தாயை பகைத்துக் கொண்டால்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்திலே இருக்கிறது என்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி உள்ள ஒரு பிள்ளையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மாமின் வலதின் பாரின், எந்த ஒரு நன்றி உள்ள பிள்ளை பெற்றோரை அல்லாஹ்வை பயந்து, பெற்றோருக்கு பணிவிடை செய்து, பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிற எந்த ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை, தந்தையை, அதாவது இரக்கத்தோடு ஒரு முறை பார்க்குகிறதோ, மாமின் வலதின் பாரின் என்றொரு இலா வாலிதை, தன்னுடைய பெற்றோரின் பக்கம் அருள் பார்வை, இரக்க பார்வையோடு ஒரு முறை பார்த்தால் அவர் பார்க்குகின்ற ஒவ்வொரு பார்வைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மகன், ஒரு மகள் தன்னுடைய தந்தையை, தாயை இன்முகத்தோடு, மகிழ்ச்சியோடு பார்ப்பதற்கு ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை கிடைப்பதாக இருந்தால், எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோருக்கு சலாம் சொல்லுகிறார்கள் இல்லை, பெற்றோரை பார்ப்பதே ஒரு பயங்கரமான பார்வை. அன்பு சகோதரர்களே, எனவே பெற்றோருடைய பொருத்தம், அது எல்லா விடயத்திலையும் அவர்கள் வாலிபர்கள் அடைய வேண்டுவது, அவர்கள் தேடுவது மிக முக்கியமாக ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று சகோதரர்களை, பெற்றோரை புறக்கணிப்பது மட்டுமல்ல, ஆசிரியர்கள், ஆசான்களை மதிப்பது இன்று மாணவர்களிடத்திலே, வாலிபர்களிடத்திலே மிக மிக குறைந்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது தன்னுடைய பெற்றோரை விட தனக்கு வழிகாட்டிய ஆசிரியர், தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசானை மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால் தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய முஅல்லிமை பற்றி, ஆசிரியரை பற்றி, ஆசானை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கால அலி ரலியல்லாஹு அன்ஹு, அன அப்து மன் அல்லமனி ஹர்ஃபன் வாஹிதன், எனக்கு ஒரு எழுத்தை கற்றுத்தந்தவருக்கு நான் அடிமை என்று சொல்லுகிறார். அவர் நினைத்தால் என்னை அடிமையாக வைத்துக் கொள்ளட்டும், நினைத்தால் விட்டு விற்றுவிடட்டும் என்றால் சகோதரர்களே ஆசானுக்கு செய்ய வேண்டிய கடமையை மறந்து விடுகிறார்கள். ஆசிரியர்களை மூத்தவர்களை மதிப்பது இன்று வாலிபர்களிடத்தில் குறைந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். அதே போன்று சகோதரர்களே இன்று வாலிபர்களுக்கு மத்தியிலே அதாவது மதுவும் போதை பொருள்களும் எந்த அளவுக்கு மாணவர்கள் வாலிபர்கள் போதை பொருளுக்கு ஆளாகிவிட்டார்கள் என்றால் பாடசாலைக்கு செல்லுகிற மாணவர்கள் கூட இன்று போதை வஸ்துக்களை மறைவாக ஒழித்து ஒழித்து பாவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த போதை பொருள் தன்னுடைய வாழ்வை பாழ்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை தெரிந்து தெரிந்து எத்தனையோ வாலிபர்கள் சகோதரர்களே பியருக்கு விஸ்கிக்கு பிராண்டிக்கு அதே போன்று இன்று இருக்கிற நவீன அதாவது ஹெரோயின் உட்பட அபின் கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களுக்கு புகைத்தலுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்நாளின் பெருமதியை இழந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் ஹம்ரு உம்முல் கபாயிஸ், அதாவது போதை வஸ்துக்கள் மதுபானம் அதுதான் எல்லா பாவங்களுக்கும் தலை தலையாக இருக்கிறது, தாயாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே போதை வஸ்துக்கு அடிமையான ஒருவர் அவர் அவர் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் போனாலும் சொர்க்கத்துடைய மது அவருக்கு கிடைக்காது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சொர்க்கத்துடைய மது அது எவ்வளவு இன்பமானது! உலகத்திலே மது பிரியர்களாக மரணித்தவர்கள் அவர்கள் சொர்க்கம் சென்றாலும் சொர்க்கத்தினுடைய மது அவர்களுக்கு கிடைக்காது என்பதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே மது பிரியர்களாகவே மரணிக்கிறவர்கள் தௌபா இல்லாமல் ஹெரோயினோடு அபினோடு கஞ்சாவோடு பீடி சிகரெட்டோடு தன்னுடைய வாழ்வை கழிப்பவர்கள் தௌபா இல்லாமல் மௌத்தாகினால் அவர்களுக்கு நரகத்திலே கொடுக்கப்படுகிற தண்டனை ஹதீஸிலே வருகிறது. சதீது அகலின் நரகவாதிகளுடைய உடம்பிலிருந்து வடிந்த சீலும் செலமும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே அதே போன்று இன்றைய வாலிபர்கள் நடிகர்களுடைய நடிகைகளுடைய அதே போன்று அந்த மோகத்திலே அதாவது அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று இஸ்லாமிய வழி தவறி மிக மோசமான முறையிலே நடப்பது மட்டுமல்ல முதியவர்கள் மூத்தவர்களை மதிப்பது என்பது வாலிபர்களுக்கு மத்தியிலே காண்பது மிக மிக கஷ்டமாக இருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எந்த ஒரு வாலிபன் ஒரு ஒரு தலை தலை அதாவது நரைத்த ஒரு முதியவரை கண்டு அவரை கண்ணியப்படுத்துவாரோ ஹதீஸ்லே வருகிறது. திருமீதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வயது முதிர்ந்த ஒரு முதியவரை ஒரு வாலிபன் கண்ணியப்படுத்தினால் அவர் வயது முதிர்வை அடைகிற நேரத்திலே அவரை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஒருவரை சாட்டுவான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்று எத்தனையோ வாலிபர்களை பார்க்கிறோம் முதிர்ந்தவர்களை வயது அதாவது தனக்கு மூத்தவர்களை மதிப்பதில்லை, அவர்களுடைய அவர்களிடத்தில் ஆலோசனைகள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களில் பெறுவதில்லை. இப்படி அன்பு சகோதரர்களே நமது வாலிபர்களும் யுவதிகளும் திசை மாறி மார்க்கத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் இன்று காணுகிறோம். அன்பு சகோதரர்களே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திலே வாலிபத்துக்கு அவர்கள் ஈமானோடு தக்வாவோடு வாழுகின்ற பொழுது மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். எனவே நமக்கு முன்னோர்களிலே அதுக்கு அழகான ஒரு நமூனா ஒரு முன்மாதிரி ஒரு அதாவது ஒரு முன்மாதிரி இருக்கிறது சஹாபிய வாலிபர்களில். அன்பு சகோதரர்களே எனவே வாலிபர்களாக இருக்கிறவர்கள் தனது வாலிபத்தை அல்லாஹுவை பயந்து நன்முறையிலே இஸ்லாமிய வழியிலே கழிப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், அல்லாஹிடத்திலே பெரிய பாக்கியம் அவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. வயோதிபத்தை அடைந்தவர்கள் வாலிபத்திலே செய்த பாவங்களை நினைத்து நினைத்து அதிகம் அதிகமாக தௌபா செய்வதோடு அவர்கள் நல்ல அமல்களை அதற்கு பகரமாக செய்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே எனவே அதே நேரத்தில் நாங்கள் அதாவது ஷரியத் சட்டங்களை அதாவது எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் பின்பற்றுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்கிறான். அது அதை நாங்கள் இன்றும் கூட இந்த காலகட்டத்திலே பார்க்கிறோம். அண்மையிலே சவுதி அரசாங்கம் சகோதரர்களே அங்கே ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு கூட அங்கே இஸ்லாமிய தண்டனையை நிறைவேற்றி இருப்பதை உலகம் இன்று அதாவது மிக வெகுவாக பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் ஒரு முன்மாதிரி. அவர் நமது குடும்பம் அரச குடும்பம் என்று அங்கே அவர்கள் அதாவது அந்த முறையிலே நடந்து கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டி இருக்கிறார்கள். சரி அச்சட்டம் எது? அது தவறு செய்தவர்களுக்கு. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது மகள் ஃபாத்திமா கலவெடுத்தாலும் நான் எனது மகளின் கையை துண்டிப்பேன் என்பது இன்றைய காலகட்டத்திலே நமது, அதாவது ஒரு இஸ்லாமிய நாட்டிலே ஒரு முன்மாதிரி நடந்திருக்கிறதை அதையும் பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய ஷரியா அது எங்களுக்கு அழகாக வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அதை விளங்கி நாம் நமது வாழ்வின் அத்தனை அமைப்புகளிலும் சிறப்பாக அழகாக இஸ்லாத்தை பின்பற்றி வாழ அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்து விடுவாயா? யா அல்லாஹ், ஈமானோடு தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழ்பவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா? எங்களை புரிந்து கொள்ளுவாயா? நம்மளை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயா? நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா? ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.